புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மகளிரியல் துறை மற்றும் மையத்தின் துறைத் தலைவர் மற்றும் இயக்குனர் பொறுப்பு திருமதி டாக்டர் எஸ் மீனா பிரியதர்ஷினி அவர்கள் மாண்புமிகு மகளிர் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த நாட்களாகவே நமக்கு காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில ஒவ்வொரு சிறப்பு தினங்கள் அன்றையும் அன்றைய தினத்துல பல்வேறு தகவல்களையும் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளும் விதமாக பல நிகழ்வுகளும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இன்றைய தினம் மிக மிக ஒரு முக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டா உலக மகளிர் தினம் அப்படிங்கிற வகையில பெண்களை போற்றும் விதமாக ஒரு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இதுல வந்து வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஒரு தாயாக ஒரு சகோதரியாக மகளாக இப்படி பல வகையில இருந்தாலும் தாய்க்கு தாயாக இருக்கும் ஒரு மனைவியாக இப்படி பல உருவங்களை கொண்டு ஒரே உருவமாக இருக்கும் பெண்களை போற்றும் விதமாக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாகவும் இந்த மகளிர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் பல தகவல்களையும் நமக்காக விரிவான வகையில எடுத்து கொடுக்க மேடம் வந்து சொல்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம இப்ப என்னன்னு கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம்
வணக்கம் சார். புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் முனைவர் எஸ் மீனா பிரியதர்ஷினி, துறை தலைவி மற்றும் இயக்குனர் பொறுப்பில் மகளிரியல் துறையில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் பணிபுரிந்து வருகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று நம்ம பெண்மையை வந்து நம்ம எப்பவுமே போற்றிக்கிட்டே இருக்கோம். அந்த தினத்துல இந்த பெண் மகளிரை போற்றும் வகையில் இந்த மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் மகளிர் மேன்மையை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
முதலில் உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை புதுகை பண்பலை மற்றும் நேரில் சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம்
நன்றி சார். என் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ இந்த உலக மகளிர் தினம் அப்படிங்கிற வகையில இது எந்த ஒரு விஷயமே ஒரு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து எப்போ இது வந்து துவங்கப்பட்டது, அதோட வரலாறு பற்றி கூட கொஞ்சம் சொல்லலாமே.
கண்டிப்பாக சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1908 வந்து பெண்களோட வேலை நேரத்தை குறைக்கணும், அவங்களுக்கான ஊதியத்தை வந்து உயர்த்தணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமையே இல்லாம இருந்தது. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த சப்ரைஸ் மூமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட், 15,000 அதிகமான பெண்கள் வந்து நியூயார்க் நகர்ல ஒரு பெரிய பேரணியை நடத்தினாங்க. நடத்தி பெண்களுக்கான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. அதற்கு அடுத்த வருஷமே வந்து அமெரிக்கால வந்து சோசியலிஸ்ட் கட்சி வந்து அந்த தினத்தை வந்து தேசிய மகளிர் தினமாக அறிவித்தது. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா 1975 வருஷம்தான் சர்வதேச மகளிர் தினமாக நம்மளோட ஐநா வந்து அறிவித்தது. அதுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 அப்படிங்கறத சர்வதேச பெண்கள் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். அந்த தினத்துல வந்து நம்ம பெண்மையை போற்றி வருகிறோம். இந்த மார்ச் 8 அப்படிங்கறதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து உண்டு. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் இந்த போராட்டம் நடக்கல, உலகம் பூராவையும் அந்த போராட்டம் பரவி நடந்த போது அந்த பெண்மையை அதாவது பெண்மையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம 1975 இருந்து இந்த மகளிர் தினத்தை கொண்டாட ஆரம்பிச்சோம்.
நன்றி மேடம். அதே போல இப்போ ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு ஒரு கருப்பொருள் அப்படிங்கறது வந்து இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு தகவலை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கருப்பொருள் இருக்கும். ஒவ்வொரு சிறப்பு தினங்கள்லயும் அதை பற்றியான ஒரு கருப்பொருள் இருக்கும். இப்ப அந்த மகளிர் தினம் அப்படிங்கிற வகையில அதற்கான கருப்பொருள், இந்த வருடத்திற்கான 24 கருப்பொருள் என்ன மேடம்?
நிச்சயமா சார். ஆக்சுவலா இந்த கருப்பொருள்னு சொல்றீங்க இல்லையா, இந்த கருப்பொருளை வந்து யாரு குடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐநா சபை, அதுக்கப்புறம் வந்து பல பெண்கள் தொடர்பான ஆராய்ச்சி குழுக்கள் அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டுக்கான உடனடியாக அந்த பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அது என்ன தீர்க்கலாம் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் இந்த கருப்பொருளை வந்து உருவாக்குவாங்க, அதாவது கொடுப்பாங்க. சோ அந்த வகையில இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சிலரேட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா, பெண்களின் முக்கியத்துவத்தை அளிக்க அவங்களோட முன்னேற்றத்தை வேகமாக்குங்கள் அப்படிங்கறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சார்.
மேடம், இப்ப வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ஒரு காலகட்டத்துல வந்து கிராமப்புற பெண்கள் வந்து அவங்க நகர்பகுதியே வந்து வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு காலகட்டமா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்துல அனைத்திலுமே ஒரு முன்னேற்றத்தில் வந்து முக்கிய பங்கு வைக்கக்கூடிய வகையில கிராம பெண்களும் எங்களாலையும் முடியுங்கிற பல சாதனைகளையும் வந்து புரிஞ்சு வராங்க. இருந்தா கூட இந்த கிராமத்து பெண்கள் அப்படிங்கிற நகர பெண்கள் அப்படிங்கிற வகையில அவங்களுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான வகையில இருக்கு, அதே போல தொழில் வந்து முன்னேற்றத்துல எந்த அளவுக்கு ஒரு மாறி இருக்கு மேடம்?
கண்டிப்பா இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள்ல வந்து யாரும் யாருக்கும் செலுத்தவங்க கிடையாது. அவங்க கிராமப்புற பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல நகர்ப்புற பெண்களா இருந்தாலும் சரி. இப்ப நகர்ப்புற பெண்கள் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. இப்ப எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புற பெண்களை தாண்டி நகர்ப்புற பெண்களுக்கு அக்சசபிளா இருக்கும் எல்லாமே. ஹெல்த் கேர் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே, எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமப்புற பெண்களை விட நகர்ப்புற பெண்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு, அதாவது கிராமப்புற பெண்களை விட அதிகமான ஒரு எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் இருக்கு. அதோட பாத்தீங்க அப்படின்னா, சோசியல் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் இந்த நகர்ப்புற பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிராமப்புற பெண்களுக்கு என்னன்னா, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு, அதாவது சமுதாயத்தோட ஒன்றிணைந்து ஒரு சேர முன்னேற்றம் அடைய செய்யறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராமப்புற பெண்களுக்கு தான். அதே மாதிரி இந்த கிராமப்புற பெண்கள் வந்து இப்ப நம்ம சின்ன ஒரு வீட்டிலேயே கூட ஒரு தையல் மிஷின் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுல ஒரு 10 பேருக்கு ஒரு பிளவுஸ் தச்சு கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பண்ணுவாங்க. அதாவது சிறு தொழில்கள் வந்து அதிகமாக நடைபெறுவதற்கு வந்து இந்த கிராமப்புற பெண்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா. அதை தாண்டி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விவசாயம் இருக்கு, அனிமல் ஹஸ்பண்டரி, அதுக்கப்புறம் கைவினைப் பொருட்கள் செய்வாங்க. இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமா மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறைய இனிஷியேட் பண்ணி ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து நகர்ப்புற பெண்களை தாண்டி அதிகமாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் இயற்கை வளங்களை அக்சஸ் பண்றதுக்கும் அதிக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராமப்புற பெண்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நகர்ப்புற பெண்களுக்கு வந்து குறைவாக இருக்கிறது. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கிராமப்புற பெண்களும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு கல்வி, கல்லூரி, அதுக்கப்புறம் எல்லா நகர்ப்புற பெண்கள் அடையக்கூடிய எல்லா விஷயங்களும் கிராமப்புற பெண்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டுள்ளது. அதோட பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நகர்ப்புற பெண்கள் வந்து எந்தெந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமா இருக்கு. இப்போ சமீபத்திய ஆராய்ச்சியில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல ஆகட்டும், இல்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல ஆகட்டும், இது நகர்ப்புற பெண்களுக்கு வந்து கிடையாது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது கிராமப்புற பெண்களை விட அப்படின்னு இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது நகர்ப்புற பெண்களுக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த நகர்ப்புற பெண்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல, அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை தான், அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். இதே பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, கிராமப்புற பெண்களா இருந்தா என்னதான் வந்து ஒரு குடும்பத்துல அடங்கி இதெல்லாம் போனாலும், அவங்களுடைய வியூஸ வந்து அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிராமப்புற பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு சமீபத்திய ஆராய்ச்சி வந்து தெரிவித்துள்ளது. ரெண்டாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஏன்னா அவங்க அந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்ல வந்து அதிகமாக ஈடுபடுவதனால அவங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி லெவலும் அவங்களுக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்ல அப்படிங்கிறப்ப இருக்கப்ப அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸை நல்லாவே லீட் பண்ண முடியுது. இப்ப விவசாயம் பண்றாங்க, ஒரு களை எடுக்க போறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய அங்கேயே தூக்கிட்டு போய் தொட்டில கட்டிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க. அப்ப குடும்ப வாழ்வையும் சரி, அவங்க வேலையையும் சரி சமநிலையில வைத்துக் கொள்வதற்கு வந்து கிராமப்புற பெண்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் மித்த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, லிமிட்டட் அக்சஸ் டு எஜுகேஷன், அது மிகப்பெரிய சேலஞ்சா நம்ம கிராமப்புற பெண்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் கேர் அக்சசபிலிட்டியும் நகர்ப்புற பெண்களோட கம்பேர் பண்ண போகும்போது இவங்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி என்ன இன்னொரு விஷயம்னா, ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல். இந்த ஜெண்டர் ரோல் அப்படிங்கறது வந்து கிராமப்புறத்துல வந்து அதிகமாக பார்க்கிறாங்க. பெண்ணுனா இந்த வேலையை தான் செய்யணும், ஆண் அந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேறுபாடு நகரத்தை கம்பேர் பண்ணும்போது கிராமப்புற பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. என்ன சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தாலும் நகர்ப்புற பெண்ணா இருந்தாலும் சரி, கிராமப்புற பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கறது அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானத்திலையும் அவங்களுடைய அயராத உழைப்புலையும் மட்டும்தான் சார் இருக்கு.
இன்றைய காலகட்டத்துல ஒரு காலகட்டம் வந்து பெண்கள் வந்து எப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அடுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்ல ஒரு காலமா இருக்கட்டும், பெண்களை வெளியே வர முடியாத ஒரு காலமா கட்டம், அதே போல ஏதேனும் ஒரு திருவிழாக்கள் ஒரு விசேஷங்கள் காலகட்டத்துல மட்டுமே ஒரு ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்த நிலைகள் மாறி இன்றைய காலகட்டம் பெண்களோட ஒரு சுதந்திரமா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், அவங்களோட தொழில் முன்னேற்றமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு மாற்றங்கள்ல வந்து உருவாகி இருக்கு மேடம்?
கண்டிப்பாக சார், முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து வெளியில வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னேறிட்டே இருக்காங்க. அதற்கு வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆராய்ச்சி துறை, இப்ப பெண்கள் வந்து அதிகமாக கால்பதிக்காத துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவி வருகிறது. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இப்ப டெஸ்ஸி தாமஸ் இருக்காங்க, அவங்க வந்து மிசைல் விமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவு வந்து அக்னி 4 மிசைல் வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சௌமியா சாமிநாதன் பிடிஎம் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து உலக சுகாதார நிறுவனத்துல வந்து தலைவரா இருக்காங்க. ஸோ சுனிதா நாராயணின் அவங்க வந்து என்விரான்மெண்டலிஸ்ட். இந்த மாதிரி பெண்கள் வந்து பால் பதிக்காத துறைகளே இல்லை. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வளர்மதி, மிஸ்ஸஸ் வளர்மதி வந்து அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், அவங்க ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் இஸ்ரோலையும் இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா இந்த மங்கள்யான் 2013 வந்து மங்கள்யான் திட்டத்துல வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இப்போ முன்னா முதல்ல இருந்ததை விட விளையாட்டுத்துறை ஆகட்டும் இல்ல கல்வித்துறை ஆகட்டும், எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்து நம்ம எங்களாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத வந்து செயல்படுத்தி காட்டி வருகிறாங்க.
அதாவது கேட்பதற்கு ஒன்றா இரண்டா அல்லது எத்தனையோ அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து என்ன துறைகள் இருந்தாலும், அதாவது விவசாயத்தில் களையெடுக்கும் பெண்கள் வகையில முதற்கொண்டு அதை தாண்டி அடுத்தது கல்வி வளர்ச்சியில பல மாற்றங்களை உருவாக்கி ஒவ்வொரு துறையிலையுமே இன்னைக்கு வந்து ராணுவம் முதற்கொண்டு அதே போல ஃபிளைட் ஓட்டுறது முதற்கொண்டு ட்ரெயின் ஓட்டுறதுக்கு முதற்கொண்டு இப்படி எதையுமே விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பெண்களோட தொழில் முன்னேற்றங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மகளிர் தினத்தை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டையும் வாழ்த்துக்களையும் நிச்சயமா வந்து புதுவை பண்பலை மற்றும் நேர சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மேடம். இப்போ அவங்களுடைய இந்த தொழில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அதே நேரத்துல இந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமா இருக்கு மேடம்?
இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா, அதாவது டிஜிட்டலைசேஷன் ஆயிட்டே இருக்கு. எல்லா விஷயங்களிலையும் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து இருந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளுடைய உலகம் வந்து முன்னேறி கொண்டுள்ளது. இந்த நேரத்திலையும் பெண்களுக்கு எதிரான சில மித்து, அதாவது ஒரு போலியான ஒரு நம்பிக்கைகள் வந்து இருந்துட்டேதான் இருக்கு. அது வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தை வந்து மிகப்பெரிய அளவுல தடை பண்ணது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதாவது நம்ம ஆரம்ப காலத்தில இருந்து நம்ம என்னதான் பெண்களை வந்து பாரத மாதான்னு சொல்றோம், தாய் நாடு தாய்மொழி எல்லா விஷயங்களையுமே பெண்களை முன்னிறுத்தித்தான் நம்ம சிறப்பிக்கிறோம். ஒரு நதிக்கு பேர் வச்சோம்னா கூட அதுக்கு பெண்களோட பேரு தான் வைக்கிறோம். தாய்மொழி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பெண்மையை சிறப்பிச்சுட்டு வரோம். ஆனா நம்மளால வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத இல்லாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், வன்முறைகள். இந்த வன்கொடுமைகள் வன்முறைகள் வந்து பார்த்தோம், இப்ப டிஜிட்டலைஸ் ஆகி நம்ம நாடு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் அங்கேயும் சைபர் வயலன்ஸ், சைபர் கிரைம்ஸ் வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே இந்த கொடுமைகள் வன்கொடுமைகள் அப்படிங்கறது நடந்துட்டேனா இருக்கு. இந்த வன்கொடுமைகளுக்கு தீர்வு அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பெண்களிடம் மட்டும்தான் இருக்கு. தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையா எண்ணாம அதை எதிர்கொள்ளுமோட துணிவு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். அந்த துணிவு இருந்துட்டா அந்த பிரச்சனை வந்து அது ஒரு அவளுக்கு வந்து ஒரு விஷயமாகவே இருக்காது. இப்ப சைபர் கிரைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப நம்ம அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய இளம் பெண்களை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சைபர் கிரைம்ஸ் இருக்கு. சைபர் கிரைம்ஸ்ல போர்னோகிராபி, போட்டோஸை மாத்துறாங்க, என்னென்னமோ பிரச்சனை பண்றாங்க. ஆமா இல்ல அப்படிங்கறத அந்த பெண்கள் வந்து மிக தைரியமாக சொல்லலாம். சொல்ல போகும்போது அந்த வன்முறை வன்கொடுமைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட் விக்டிமைசேஷன். இந்த பெண்கள்கிட்ட உள்ள ஒரு சின்ன ஒரு அதாவது தவறுதலான புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு தவறு நடந்துட்டா அந்த தவறுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைச்சு தன்னைத்தானே குற்ற உணர்வுக்குள்ள தள்ளிக்குவாங்க. அப்ப இப்ப ஒண்ணுமே இல்லை, ஒரு ஈப்டிசிங் நடந்து அந்த ஈப்டிசிங்க்கு நான் தான் காரணங்கிற மாதிரி அவங்க தன்னைத்தானே வந்து குற்ற உணர்வுக்குள்ள தள்ளிக்குவாங்க. அதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு அந்த ரிப்போர்ட் விக்டிமைசேஷன், தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை மற்றவர்களிடம் சொல்ல போகும்போது அந்த வன்கொடுமைகள் கட்டுப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலிஸ் வாக்கரோட ஒர்க் ஒன்று இருக்கு, கலர் பர்பிள் அப்படின்னு சொல்லுது. அந்த கலர் பர்பிள்ல வந்து தனக்கு அது ஒரு நாவல் ஆக்சுவலா. அந்த நாவல்ல பாத்தீங்க அப்படின்னா தனக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை வந்து சிஸ்டர்ஹுட் மூலமாக, சகோதரத்துவம் சகோதரித்துவம் மூலமாக அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து தகர்த்தறிவாங்க. அதே மாதிரி இந்த சிஸ்டர்ஹுட் பெண்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு வரணும், இந்த ரிப்போர்ட் விக்டிமைசேஷன் அதை என்ஹான்ஸ் பண்ணும். அந்த வகையில அத பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். எல்லா பெண்களும், படித்த பெண்ணாகட்டும் படிக்காத பெண்களாகட்டும், எல்லா இடத்துலயும் பெண்கள் காலூன்றி தன்னுடைய திறனை வெளிப்படுத்தினாலும் அவங்களுக்கு இல்ல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னைத்தானே குற்ற உணர்வுக்குள்ள ஆட்படுத்திக் கொள்ளுதல். அதுல இருந்து பெண்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எந்த விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சு சேலஞ்ச் பண்ணி வாழ்க்கையில முன்னேறிட்டே போகலாம்.
இப்போ நம்முடைய உலக அளவுல பெண்கள் தன்னுடைய ஆளுமையினால எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க, அவங்களை ஒரு முன்னுதாரணம் கூட சொல்லலாம். அதே நேரத்துல சிறந்த ஒரு விருது பெற்றவர்களையும் இந்த நேரத்துல அவங்களை கௌரவப்படுத்தும் விதமாக கூட அவங்களையும் சொல்லலாம் மேடம்.
கண்டிப்பாக சார். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து ஆதி காலத்துல இருந்து, அதாவது நம்ம புராண காலத்துல இருந்தே பெண்களுடைய முக்கியத்துவமும் பெண்களுடைய தனித்துவமும் வெளிப்படுத்திட்டே தான் வருது. இப்ப நம்ம மகாபாரதத்தை எடுத்துட்டோம்னா நம்ம இந்த திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து எடுத்த சபதம், நம்ம எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரியும். அந்த இவருடைய சபையில வந்து திரௌபதி துகிலூரிய பார்க்கும் போது அவரு வந்து திருதராஷ்டிரன் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, அம்மா மன்னிச்சுக்கோ இந்த மாதிரி நடந்துடுச்சு, உனக்கு வேண்டிய வரம் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு வரங்களை வந்து கேக்குறா. அந்த ரெண்டு வரங்கள்ல வந்து என்ன அப்படின்னு அவர் கேட்க போகும்போது திரௌபதி சொல்றா, ஒண்ணு என் கணவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுடைய நாட்டை அவர்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு ரெண்டு வரத்தை கேட்கிறா. உடனே வந்து திருதராஷ்டிரன் வந்து தந்தேன் தந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த என்ன சொல்றாரு, தலையில அடிச்சுட்டு, ஏமா உன்னோட விடுதலையை நீ வந்து கேட்கவே இல்லையே, உன்னோட அடிமைத்தனத்துல இருந்து கேட்கவே இல்லையே உன்னை பத்தி அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு திரௌபதி சொல்ற பதில் என்ன அப்படின்னா, நான் யாருக்குமே அடிமை இல்லைங்கிறே, நீ என்னைய விடுதலை செய்ய வருது பண்ற கேக்குற அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல சொல்லுவாங்க. சோ பெண்கள் அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து என்னதான் அவங்க இது பண்ணாலும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை. நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம், வீரமங்கை வேலுநாச்சியார் குயிலி, அதாவது ஒரு படையவே எதிர்க்க முதல் தற்கொலை படை வந்து இது பண்ணது வந்து குயிலி தான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரம்ப இதிகாச காலத்துல இருந்து வேத காலத்துல இருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்ணகி தன்னோட தவறு செஞ்சுட்டான் தன்னோட இது பண்ணிட்டாங்கிறப்ப மதுரை மாநகரையே எரிச்ச கண்ணகி. இந்த மாதிரியான ஒரு பெண்களை போற்றக்கூடிய பெண்கள் வந்து துணிந்து செயல்படக்கூடிய விதமாகவே பெண்கள் வந்து போற்றப்பட்டிருக்காங்க. இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல மருத்துவத்துறையில பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி கோபால் ராவ் ஜோஷிங்கிறவங்க வந்து அவங்கதான் முதல் வெஸ்டர்ன் மெடிசன் படிச்சவங்க இந்தியாவை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் ஜானகி அம்மாள் அப்படிங்கிறவங்க, ஏன்னா ஜானகி அம்மாள் வந்து மிகப்பெரிய பாட்டனிஸ்ட், அவங்களுடைய கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சியும் தான் நிறைய விஷயங்கள்ல வந்து இன்னைக்கும் நமக்கு வந்து கை கொடுத்துட்டு வருது. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி சாட்டர்ஜி, அவங்க வந்து ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். இது மாதிரி பெண்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே தன்னுடைய முத்திரையை பதிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஹெச்சிஎல் நிறுவனத்துல கூட வந்து அவருடைய பெண் அவங்கதான் வந்து முதன்மைத்துவமா இருந்துட்டு வர்றாங்க. சோ எல்லா ஃபீல்ட்லயுமே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராஜேஸ்வரி சாட்டர்ஜி அப்படிங்கிறவங்க இப்ப ரீசெண்டா மைக்ரோவேவ் இன்ஜினியரிங்ல முதல் இந்திய பெண், அவங்கதான் பட்டம் பெற்றவங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பெண்கள் வந்து தங்களுடைய திறமையையும் தங்களுடைய அதாவது தங்களுடைய ஆளுமை அதை தாண்டி தங்களுடைய நெறிப்படுத்துதல், அதாவது எவ்வாறு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கறத காட்டுறாங்க. இந்த விளையாட்டுல பார்த்தோம்னா செரீனா வில்லியம்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து தங்களுடைய திறமையையும் பெண்களுக்கான முன்னேற்றம் வந்து எப்படியெல்லாம் அடையலாம் அப்படிங்கறதையும் ஒரு ரோல் மாடலா இருந்துட்டே வர்றாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மலாலா பாகிஸ்தானி பெண் மலாலா, ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட், பெண்ணுடைய கல்விக்காக வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதிச்சு அவங்க வந்து போராடினாங்க. ஒரு சிறு பெண்ணாக இருந்தா கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண்ணுடைய கல்விக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு உலகமே வந்து மலாலாவை போற்றக்கூடிய அளவு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒபாமாவோட மிஷேல் ஒபாமா, அவங்க வந்து ஃபார்மர் லேடி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் அட்வொகேட்டா எல்லா ஒரு காசஸ் இன்க்ளூடிங் எஜுகேஷனா இருக்கட்டும் ஹெல்த்தா இருக்கட்டும் விமன் ரைட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து அரசியலாகட்டும் அறிவியல் துறையாகட்டும் விளையாட்டு துறையாகட்டும் எல்லா துறையிலையுமே கால்பதித்து தங்களுடைய வளர்ச்சியையும் தங்களுடைய முன்னேற்றத்தையும் நொடிக்கு ஒரு முறை வந்து காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள்.
ஆனா இப்போ மகளிர் நலன்ல வந்து அரசு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய வகையில சரி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில என்னெல்லாம் திட்டங்கள் வகுத்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மேடம்?
கண்டிப்பாக சார், மகளிருடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல்வேறு திட்டங்களை வந்து வகுத்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். முதல்ல நம்ம மாநில அரசு அப்படின்னு சொல்லணும்னா மகளிர் மேம்பாட்டுத்துறை வச்சு சமூக நலத்துறை மூலமாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இப்ப இரு பெண் குழந்தைகள் பிறந்தா முதலமைச்சரின் இரு பெண் குழந்தைகள் திட்டம் இருக்கு. ஸோ இப்ப நம்ம பெண்கள் ஃபேஸ் பண்ற மிக ஒரு முக்கியமான ஒரு சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தை இறப்பு விகிதம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்ப பெண் குழந்தைகளுக்கு கூட வளர்க்கறது தான் வந்து பிரச்சனையா இருக்கு. அவங்க வந்து அவங்கள வளர்க்கணும், அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும், இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸை வந்து பெற்றோர்கள் வந்து பாக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய மாநில அரசு வந்து முதலமைச்சரின் பெண் உரிமை காப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதே பார்த்தோம்னா மத்திய அரசு இதே திட்டத்தை எப்படி வச்சிருக்காங்க, இதே மாதிரியான ஒரு ஸ்கீம் எப்படின்னா பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து சுகன்ய சமிருத்தி யோஜனா, அதாவது செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து 10 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு வந்து பெற்றோர்கள் டெபாசிட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாநில அரசு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த பர்டிகுலர் குழந்தைகள் மேல வந்து ஒரு டெபாசிட் பண்றாங்க. இதை தவிர திருமண உதவித்தொகை, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமா அதை வச்சிருக்காங்க. சோ அந்த மெட்டர்னிட்டி பிரெக்னன்ட் ஆன உமனுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கற மாதிரியும் கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கற மாதிரியும் ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதே வந்து நம்ம மாநில அரசு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கிட் கொடுக்கற மாதிரி ICDS மூலமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு, அவங்களுடைய சுகாதாரம், இது மாதிரி நிறைய விஷயங்களை சமூக நலத்துறை, சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசும் அவங்களுடைய திட்டங்கள் வந்து மாநில அரசு மூலமாக மக்களுக்கு வந்து போய் சேருமாறு செய்யப்படுகிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா மகிளா சக்தி கேந்திரா MSK அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரூரல் விமனை நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, ரூரல் விமனை எந்த அளவு முன்னேற்றத்திற்கு அப்படின்னு. ஸோ இந்த MSK ஸ்கீம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து எம்பவரிங் ரூரல் விமன் த்ரூ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மூலமாக கிராமப்புற பெண்களை எவ்வாறு முன்னேற்றுவது அப்படிங்கறதுக்கான ஒரு திட்டமா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா உஜ்வாலா யோஜனா. ஸோ LPG கனெக்ஷன்ஸ் பெண்களுடைய ஆரோக்கியத்தை முதல்ல வந்து கிராமப்புற பெண்களாக இருக்க போது என்ன பண்றாங்கன்னா விறகு இது மூலமாக தான் வந்து அடுப்பெரிச்சு அவங்களுக்கு TB வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மொரோவர் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இதா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த உஜ்வாலா யோஜனா ஸ்கீம் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து சுய உதவி குழுக்களை கொண்டு வந்த பெருமை அப்படிங்கறது வந்து நம்மளுடைய தமிழ்நாடுக்கு வந்து ரொம்ப உண்டு. ஸோ இந்த மாதிரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுடைய கல்வி இதை சார்ந்துதான் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். இப்ப பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டுல வந்து 50% அதிகமாக பெண்கள் உள்ளார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிய அதிகரிக்கும். அப்ப அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முன்பு சொன்னது போலதான் எல்லா விஷயங்களிலையுமே பெண்களை முக்கியத்துவம் படுத்தி பெண்களை மையப்படுத்தி தான் எல்லா ஊரோட அதாவது நதியோட பேரு, மொழியோட பேரு எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் வைக்கிறோம். ஆனா அந்த பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு பாதிக்கு மேல பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக பெண்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய சுயமான சிந்தித்தல், சுயமாக முடிவெடுத்தல் அவங்களோட முன்னேற்றத்துக்கு வந்து மிகப்பெரிய வழிவகுக்கும். இப்ப பெண்களோட எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா சோசியல் எம்பவர்மெண்ட் சொல்லலாம், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கறத வந்து நம்ம பெண்களுடைய எம்பவர்மெண்ட்ல மூணு வகையாக பிரிக்கிறோம். இப்ப சமூகத்துல சாதாரணமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சொத்துரிமை ஆகட்டும், பேச்சுரிமை ஆகட்டும், இப்ப நம்ம வந்து அந்த அன்பெய்டு கேர் அப்படிங்கறதுக்கு கூட நம்மளுடைய தமிழக அரசு வந்து அவங்களுக்கு மதிப்பளித்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கான ஒரு ஒரு மதிப்பீட்டு தொகையாக ஒன்று கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சு கொடுத்துட்டு வராங்க. ஸோ பெண்களுடைய அன்பெய்டு கேர் வந்து நம்மளால ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்களுக்குள்ள உள்ள ஒரு ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும். அது படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி, படிக்காத பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் தங்களுக்குள் உள்ள ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். அந்த ஆற்றலை வெளிப்படுத்த போகும்போது மட்டும்தான் அவங்களுக்கான முன்னேற்றம் மிக அதிகமான ஒரு முன்னேற்றமாக இருக்க முடியும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார சுதந்திரம். இந்த பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. என்ன அப்படின்னா எத்தனை வேலைக்கு போற பெண்கள் தாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை வந்து சுயமாக செலவழிக்க முடியும். அதுல ஒரு செலவு பண்ணணும்னா கூட தன்னுடைய கணவரையோ இல்ல பெற்றோரையோ கேட்டுதான் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அப்ப அந்த இடத்துல உண்மையான பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கறத அவங்க பெறல. அவங்க பொருளாதார சுதந்திரத்துக்காக வேலைக்கு போறோம் அப்படிங்கறத தாண்டி அவங்களுக்கு டபுள் த பர்டன் ஆயிடுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். இந்த பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பெண்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் கொடுக்கப்பட வேண்டும், 33% இடஒதுக்கீடு கொடுத்து இது பெண்களுக்கான தொகுதி, இது பெண்கள் இருக்கக்கூடிய வார்டு, இது மாதிரி எல்லாம் பண்ணாலும் எத்தனை பெண் பஞ்சாயத்து தலைவிகள் சுயமாக சிந்தித்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அங்க பெண் பஞ்சாயத்து தலைவிகள் இருந்தாலும் அங்க ஆழ்வது யாரோ என்னன்னா பெற்றோர்களோ இல்லைன்னா தன்னோட கணவர்களோ தான் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து மறைக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா தன்னுடைய விஷயங்களை தானே தீர்மானிக்க கூடிய திறனை வெளிப்படுத்தினா மட்டும்தான் பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, உண்மையான ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இன்னைக்கு வந்து முன்னாடி மாதிரி பெண்கள் கிடையாது. முன்னாடி வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தாலே தவறு, சார் சொன்ன மாதிரி அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி படிக்க விடாம தான் வச்சிருந்தாங்க. பட் இப்ப பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் தங்களுடைய தடத்தை வந்து பதிஞ்சிட்டே தான் போறாங்க. அந்த பதியறதும் வந்து ஒரு உண்மையான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கறது வந்து அவங்க சுயமான முன்னேற்றம் மட்டும் கிடையாது, அந்த வீடோட முன்னேற்றம் மட்டும் கிடையாது, என்டையர் நாட்டினுடைய வளர்ச்சியே அந்த பெண்ணுடைய உண்மையான முன்னேற்றத்தை சார்ந்ததுதான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நம் நாட்டுல இந்த பெண்மை அப்படிங்கறத போட்டது வந்து இந்த ஒரு நாளை மட்டும் மகளிர் தினமாக கொண்டாடாமல் எல்லா நாட்களுமே பெண்களை போற்றும் நாளாக.
பெண்கள் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்துல பெண்களின் முன்னேற்றம் மிக ஒரு அதிகமான ஒரு பரிமாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாகி இருக்கு. அந்த வகையில இன்று பேசப்படும் தினமாக மகளிர் தினம் ஒரு சிறந்த நாளாக, ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் நாளாக அனைவருக்குமே கிட்டத்தட்ட நம் வீட்டு ஒரு விசேஷத்துல எப்படி வந்து கலந்துகிட்டா எப்படி சந்தோஷமா இருக்கும் அது போல ஒவ்வொருத்தரும் இந்த மகளிர் தினத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம புதுகை பண்பலையிலும் உங்களுடைய ஒரு குரல் ஒலித்தது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதே நேரத்துல மகளிர் தினத்தில் மகளிரை பற்றிய பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் மீண்டும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உலகளவில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
மகளிர் தினமான இன்று மகளிரை போற்றும் விதமான தகவல்களை கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கும் மகளிரியல் துறை அன்னைதெரசா மகளிர் பல்கலைக்கழகம் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள்.
நேயர்களே, இதுவரை கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மகளிரியல் துறை மற்றும் மையத்தின் துறைத்தலைவர் மற்றும் இயக்குனர் பொறுப்பு திருமதி டாக்டர் எஸ் மீனா பிரியதர்ஷினி அவர்கள் மாண்புமிகு மகளிர் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.